நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடக்காடர் சமாதி சேர்ந்த நெருமை காக்கவை சமாதிச்சேந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருடலம் இயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவும் அல்லது அதை சார்ந்த கேள்விகள் வந்திருந்தால் அதற்கு விடை கண்டு அதனுடைய அனுபவத்தை எடுக்கும் நிலையாகவும் அமைத்திருக்கின்றோம். இன்று 2 கேள்விகள் வந்திருக்கின்றது. 2 நண்பர்களிடமிருந்து 2வது கேள்வி இப்போது 50 நிமிடத்திற்கு முதல் வந்திருந்தது. அந்த 2 கேள்விகளுக்கும் பதில் காண்போம். ஆனால் அந்த 2 கேள்விகளும் கிரியா யோகத்தில் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் பதில் காணும் விதம் கிரியா யோகத்தில் இருந்து வந்த கேள்வி எவ்வளவு தூரம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் அதற்குரிய விடையை பார்க்கும்போது நீங்கள் உணர வேண்டும். முழுக்க 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 சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து வந்திருக்கின்றது. நவரத்ன ராஜா அண்ணா மியூட் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய லைனை நவரத்ன ராஜா அண்ணா மியூட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதலாவது கேள்வி என்ன வந்திருக்கின்றது என்றால், பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து பாபாஜி கொடுத்த ஒரு வசனத்தை எனக்கு அனுப்பியிருக்கின்றார், இதற்குரிய விளக்கம் தருவீர்களா என்று. ஆனால் பாபாஜியின் புத்தகத்துடனேயே வாழ்க்கையை நடத்துவதால் அந்த புத்தகத்தில் அந்த பகுதி எங்கு இருக்கின்றது என்பதை நான் அறிந்தேன் உடனடியாக, அல்லது 500 பக்கத்தில் அது எங்கு இருக்கின்றது என்பதையே காண முடியாது. ஆனால் அந்த நண்பர் அந்த பக்கத்தையும் தரவில்லை. அவர் அதற்குரிய கருத்தை கேட்டிருக்கின்றார். ஆகவே அந்த கருத்திற்கு அந்த கேள்விக்கு கருத்து பதில் சொல்லிவிட்டு போகலாம் என்னுடைய அறிவு நிலையில். ஆனால் அது சரியல்ல. ஏனென்றால் பாபாஜியின் தெய்வீய குரலில் இருக்கும் ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு வசனமும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை சார்ந்திருக்கின்றது. அதை நீங்கள் எவ்வாறு உணர்கின்றீர்கள் என்று இன்று பார்ப்போம். அதை நான் முழுத்தையும் தந்ததையே தந்தபடி சொல்லிவிடுகின்றேன். அவருடைய கேள்விக்குரிய கேள்வியையும் அதற்குரிய பதிலையும். அவருடைய கேள்வி என்னவென்றால், பாபாஜி சொல்கின்றார், பாபாஜியின் பாபாஜியின் தெய்வீய குரலில் ஒரு இடத்தில் அவர் சொன்ன வசனம் இதுதான். நீங்கள் அழியக்கூடிய ஒரு உடலோடு இந்த உலகிற்கு வந்திருக்கின்றீர்கள். மரணம் இவ்வுடலை கொள்வதற்கு முன்பு என் ஆசிகளை நான் உங்களுக்கு தந்து நித்திய சூட்சும உடலை உங்களுக்கு அருள்வேன். இதுதான் அவர் கொடுத்த கேள்வி. இதை விரிவுபடுத்தி சொல்வீர்களா பாபாஜி? இதன் மூலம் எதை சொல்ல வருகின்றார் என்று. இதற்கு நான் என்னுடைய சொந்த வசனத்தில் பதில் தருவதை விட்டு இந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டேன். அதிலிருந்து அங்கு பாபாஜி என்ன கொடுத்தார் என்பதை அதன் பின் தருகின்றேன். உணர்ந்து பாருங்கள் எல்லோர். பாபாஜிக்கு சொல்கின்றார், அழியக்கூடிய உடலோடு இவ்வுலகிற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். மரணம் இவ்வுடலை கொள்வதற்கு முன்பு என் ஆசிகளை நான் உங்களுக்கு தந்து நித்திய சூட்சும உடலை உங்களுக்கு அருள்வேன் என்கின்றார் பாபாஜி. அதன் மூலம் அவர் எங்களை நித்திய வாழ்விற்கு ஏறும்படி செய்வேன் என்று முடித்திருக்கின்றார். நித்திய வாழ்வு அதாவது புறப்பில்லா வாழ்விற்கு எங்களை கூட்டி செல்கின்றார் என்பதுதான் அதன் பொருள். அதன் பின் அதை எவ்வாறு விளங்கப்படுத்தி இருக்கின்றார் அவருடைய புத்தகத்தில் என்பதை எல்லோரும் இப்போது கேளுங்கள். ஏ முழு சொல்லுகளுமே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை பிரதிபலிக்கின்றன. அருளும் ஒளியும் நிரம்பி வழிந்து கிட வழிந்து கலியுகம் முடியப் போகின்றது என்கின்றார் பாபாஜி. மனித சமுதாயம் உணரும் காலம் வந்துவிட்டது. எல்லையற்ற அறிவாற்றல் அருள்மலையை கொட்டுகின்றது. சரியான பாதையில் செல்லும் சாதகர்களுக்கு தெய்வீக வழிநடத்துதலை சாத்திர முறைப்படி காட்டுகின்றது. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இதுவே தருணம் என உணர வைக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மூலமாம் தெய்வீகம் தெய்வீக சக்தியே. இது இறுதி முடிவினை அடைய சரியான உண்மை பாதையை நிலைநிறுத்தியது. உண்மை, நீதி, ஞானம் ஆகியவை கொண்ட வாழ்வை மனித சமுதாயம் பெற முயற்சி அளிக்கவே கிரியாயோகம் தரப்பட்டிருக்கின்றது. படைக்கப்பட்டவுடன் தெய்வீகத்தை பக்தி வழிபாட்டை இதயத்தில் ஊன்றி மனிதனை தெய்வீக நிலைக்கு மாற்றுவதே பாபாஜியின் கடமை என தீர்மானிக்கப்பட்டது. இந்த செயல்பாடுகளை அவர் கிரியா யோகம் மூலம் செயல்படுத்துகின்றார். ஆற்றல், அமைதி, நிறைவு ஆகியவற்றின் வடிவமாய் ஒவ்வொருவரும் திகழ்கின்றனர். அறிவும் அன்பும் கொண்ட மனிதன் தன் எண்ணங்களுக்கு தானே அரசன். ஒவ்வொரு சூழலுக்கும் உரிய தீர்வு மனிதனிடத்தே உள்ளது. அவனே தனக்கு நண்பனும் எதிரியும். மனிதனுக்கு வழியில் ஏதும் இல்லை. இதுவே அடிப்படை உண்மை. முக்கியமான சிக்கல்களுக்கு தீர்வை அவனே எடுக்கின்றான். பகுத்தாய்தல், அனுபவம் ஆகியவற்றின் மூலம் மனிதன் தனக்குள் எண்ண விதிகளை அறிகிறான். அவன் தனக்குள் ஆழ்ந்து சென்று வாழ்வின் இரத்தினங்களையும் வைரங்களையும் தங்கத்தையும் அடைதல் வேண்டும் உள்நோக்கி போகச் சொல்கின்றார். தன்னை பற்றி அவன் முழுவதும் சிந்தித்து அறிய வேண்டும். எனவே உண்மையை நேரடியாக அறிய மனதை தயார் செய்யும்படி சொல்கின்றார். நிலைத்த கவனமாகிய சக்தியை பெறச் சொல்கின்றார். தோல்வியை தகர்த்து வெற்றியை அடையுங்கள். நேற்றைய வெற்றி இன்றைய சாதனையை தூண்டட்டும். பரம்பொருளோடு நேரடி உறவை வலிமையாக்குங்கள். இங்குதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் முழுமையாக சொல்லப்படுகின்றது. கவனமாகிய சக்தியே வெற்றியின் ரகசியம். மறைந்திருக்கும் செல்வத்தை அதுவே வெளிக்கொணரும். எனவே ஆற்றலை ஒருங்கே பரம்பொருளை நோக்கி குவித்து ஆழ்ந்த சமாதி நிலையை அடைந்து இயற்கையின் புதிர்களை வெளிக்கொணருங்கள் என்று பாபாஜி சொல்கின்றார். இன்னும் சொல்கின்றார் பல விடயங்கள். மறைந்து கிடைக்கும் ஆற்றலை நிலையான கவனத்தால் வெளிக்கொணருங்கள். காந்த சக்தியின் அணையாகவும் ஆற்றலின் நிலைக்களனாகவும் ஆக வேண்டும் என்கின்றார். ஆத்ம அழகை பிரபஞ்சத்தின் இசையில் உணருங்கள். கரைபடிந்த உணர்வுகளை கலற்றி எறிந்து உண்மை உணர்வை உணருங்கள் என்கின்றார். பிரபஞ்சத்தின் இசை என்று இங்கு சொல்வது ஓம்காரமே. தடைக்கல்லாக இருப்பதை வெற்றிப்படியாக மாற்றுங்கள் என்று சொல்கின்றார் பாபாஜி. முடிவற்ற ஒன்றை நோக்கி செல்லுங்கள். முடிவற்ற ஒன்று மட்டுமே போலித்தனம் இல்லாத அசல் உண்மை. மனத்துக்கு அப்பால் உள்ள ஒளியை நோக்கி திரும்புங்கள், உள்நோக்கி திரும்புங்கள் என்கின்றார். உடலை மையமாக கொள்ளாதீர்கள், ஆன்மாவை உணருங்கள். ஆன்மா வேறு, நீங்கள் வேறு. ஒரே உண்மையாம் கடவுளை மட்டும் காணுங்கள். பரம்பொருளே ஒரே ஒரு உண்மை, வேறொன்றுமல்ல என்பதை இங்கு வலியுறுத்துகின்றார். தோற்றமான் திரையை கிழித்தறியுங்கள், உண்மையோடு ஐக்கியமாகுங்கள், ஐக்கியத்தில் ஆனந்தியுங்கள். எங்கோ கடவுளை தேடாதீர்கள், எங்கும் அவரை காணுங்கள். சைவ சித்தாந்தம் பொழிகின்றது இங்கு. இதுவே உண்மை வாழ்க்கை. எல்லா தலைகளையும் கடமைகளையும் அறுத்தறிந்து சுதந்திரமாக இறையில் நில்லுங்கள். மிகவும் முக்கியமான சைவ சித்தாந்த கருத்து. நாங்கள் நினைக்கின்றோம், இது என்னுடைய கருத்தை கூறுகின்றேன் இங்கு இடையில், நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று. நிச்சயமாக இல்லை. உயிரின் ஒரு குணமே நாங்கள் சுதந்திரமற்றவர்கள். இறைவன் பரம்பொருள் ஒருவனே சுதந்திரமானவன். நாங்கள் அவன் இயக்கினால்தான் இயங்குகின்றோம். இது மிகவும் முக்கியமானது. இதனால் இது இந்த நினைவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையில் கொண்டு வந்தால்தான் நான் எனது என்பதை நாங்கள் விட்டு நீங்குவோம். அடுத்தது சொல்கின்ற, அற்பமான எண்ணங்களை துடைத்தறியுங்கள். ஆன்மீக அழகுடைய புதிய உண்மை மலரட்டும். வாழ்விலும் இலட்சியத்திலும் ஆன்மீகம் வெளிப்படட்டும். பரம்பொருளோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்போது உலக தொல்லைகளிலிருந்து விடை பெறலாம். இது எங்களுக்கு முக்கியமாக என்ன செய்ய தெரிய வேண்டும்? குருவருள் வேறு, திருவருள் வேறு. பாபாஜி தன்னுடன் தொடர்பு கொள்ள சொல்லவில்லை, தான் அதற்கு உதவி செய்கின்றேன், நீங்கள் பரம்பொருளுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்கின்றார். ஏனென்றால் அதுதான் அனாதியானது என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இங்கு பொழிகின்றது மீண்டும். ஆகவே எங்களுடைய சத்குருவே அந்த பாதையை எங்களுக்கு வகுக்கின்றார். பரம்பொருளை நாடுங்கள் என்பதை இங்கு மிகவும் தெளிவாக தந்திருக்கின்றார். அடுத்து, உடல் சார்ந்த கருத்துக்களையும் உலகியல் நோக்கங்களையும் விட்டொழியுங்கள் என்கின்றார். அதாவது பொருள் சார்ந்த விடயங்களை விடுங்கள், பற்றை வைக்காதீர்கள் என்பது அதனுடைய கருத்து. உங்களுக்குள் மறைந்திருக்கும் அகப்புனிதத்தை அறியுங்கள். உலக சுகத்தால் பாதிக்கப்படாத உயர் வாழ்வில் நுழையுங்கள். இதைவிட என்ன சொல்கின்றார் என்று பார்ப்போம். இன்னும் சிறு விடயங்களை அதைவிட என்ன சொல்கின்றார் என்றால், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இங்கு வினைகளை பற்றி சிறிய விளக்கம் கொடுக்கின்றார் எங்களுடைய கிரியா யோகத்தில். எனவே கண்ம விதி இதனை மறுக்கவோ இதிலிருந்து விலகி ஓடவோ முடியாது. எங்களால் வினையை விட்டு ஓட முடியாது. ஏனென்றால் வினையை எங்களுக்கு இந்த உடலில் ஊட்டியவன், அந்த வினையை அறுத்து அனுபவத்தை எடுப்பதற்கு இறைவன். அதை ஒருவராலும் மாற்ற முடியாது என்று சத்குரு சொல்கின்றார். கெட்ட செயல் செய்தால் பாவம் உண்டாம், அதனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். வினைப்பயன் தருவதை தடுக்க பூமியில் எந்த சக்தியும் இல்லை என்று சொல்கின்றார். ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் முக்கரணங்கள், தெய்வீக துலாக்கோளில் நிறுத்தப்படுகின்றது. கர்ம விதி கருணையற்றது. உலகில் செயல்கள் காரண காரியத்தோடு தான் நிகழ்கின்றன. அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. காரியங்கள் காரணமில்லாமல் நடப்பதில்லை. அதற்கு பிறகு என்ன சொல்கின்றார்? இந்த நாம் எப்போதும் இப்போது செய்வதற்கு எதிர்காலத்தில் செய்வதற்கும் தொடர்புண்டு. நம் விதியை நாமே உருவாக்குகின்றோம், நம் செல்வத்தை நாமே உருவாக்குகின்றோம், நாம் வருத்தப்படுவதற்கு நாமே காரணம். இங்குதான் நான் எனதை மிகவும் வலிமையாக கொடுக்கின்றார் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை. எந்த செயலிலும் செயலும் விரைந்தோ தாமதித்தோ பயன் தரும். நல்ல செயல் புண்ணியம் தரும், தீய செயல் துயரத்தை உண்டாக்கும். விதைக்கு தக்கபடி பயன் உண்டு, நாம் பிறரை மகிழ்வித்தால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பிறரை துயரப்படுத்தினால் நமக்கு துயரமே விளையும். இது எங்களுடைய வாழ்க்கைக்கு, நாளாந்த வாழ்க்கைக்கு மிகவும் அற்புதமான சொல்லு, மறந்து விடாதீர்கள். அதுவே மாற்றமில்லாத தர்ம விதி. இறந்த காலத்தில் நாம் செய்த செயல்களே நம் இன்றைய நிலைக்கு காரணம். இன்றைய நிலை நம் எதிர்காலத்தை உருவாக்கும். உலகத்தில் குழப்பமோ ஒழுங்கீனமோ ஏதுமில்லை. நல்ல செயலால் நாம் நல்லவராகின்றோம், கெட்ட செயலால் கெட்டவராகின்றோம். கெட்ட எண்ணம் தீய விளைவினை உண்டு பண்ணும். பாதகமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு நாம் கஷ்டப்படுவோம். சூழ்நிலையை நாம் குற்றம் செல்வோம். விதியை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று பாபாஜி அறிவுரை சொல்கின்றார். நல்ல எண்ணங்களே மலரட்டும், எப்போதும் மகிழ்ச்சியே சூழும். அமைதி, ஆனந்தம், வளம் ஆகியவை நிறைய விளையும் கனிகள். நல்லவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். தர்ம வாழ்க்கை வாழ்ந்த நிறைவு அவனுக்கு. தர்மம் என்ற நெருப்பு சம்சாரம் என்னும் உறகை நொடிப்பொழுதில் எரித்து சாம்பலாக்கிவிடும். இங்கு சம்சாரம் என்பது குடும்பம் அல்ல, உலக வாழ்க்கை. ஆன்மீகத்தில் பாபாஜியின் அருளால் தர்மவான் இங்கேயே முத்தி பெறுகின்றான். எனவே நேர்மையாக இருந்தால் பக்தியும் முத்தியும் கிட்டும். நேர்மை என்று இங்கு குறிக்கப்படுவது உண்மை வாழ்க்கை. நேர்மையே நம்மை கடவுளுக்கு அருகில் எடுத்து கொண்டு சேர்க்கும். கடவுள் தர்ம சொரூபம். எனவே தர்மத்தின் பாதையில் சென்றால் கடவுளின் சந்நிதியில் எப்போதும் இருக்கலாம் என்கின்றார் பாபாஜி. தர்ம வழியில் செல்லாதவன் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அறியான், தோல்வியும் துயரமும் உருவான். அவன் நிலை பரிதாபத்திற்குரியது. கவலை, பயம், வருத்தம் ஆகியவை நிறைந்தது. அவன் வாழ்க்கை பொய்யான பொருள். பொருளில் அவன் மகிழ்ச்சியை தேடுவதால் அவனுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி கிட்டாது. இதுதான் உலகப் பொருட்கள். மகிழ்ச்சி என்பது தர்மத்தின் மறுபாதி. தர்மம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் உண்டு. இதுதான் அன்பு தொண்டு. படியேறி உண்மை உச்சியை அடைய வேண்டும். அன்பு விளக்கை ஏற்றுக. எல்லோர் இல்லத்திலும் இருக்கும் அன்பு நிறைந்த கடவுளை காண்க. தூய்மையாம் ஆடையை அணிந்து என்றும் சுத்தமான ஆத்ம சாம்ராஜ்யத்தில் நுழைக. ஒருமை காற்றை சுவாசித்து எங்கும் பரவி நிற்கும் பிரம்மத்தில் ஐக்கியமுருக என்று அந்த சொல்லுக்கு பின் வந்த சில சொற்றொடர்களை இன்று அப்படியே உங்களுக்கு தந்தேன். ஏனென்றால் இதை என்னுடைய வாக்காக நான் உங்களுக்கு தரலாம், ஆனால் இது ஒரு பெரிய விடயம். பாபாஜி என்ன சொல்கின்றார் அதை நான் இன்று முழுக்க முழுக்க அதை அப்படியே உங்களுக்கு தந்ததுக்கு காரணம், சிவ யோகத்திலிருந்து வந்த சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்பதை இது எவ்வளவு தூரம் அந்த ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்தில் தந்த விடயங்கள் காட்டுகின்றது. இது போலவே பாபாஜியின் முழு புத்தகமுமே சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது என்பது எங்களுடைய அறிவுத்திறன் வளரும் போது நாங்கள் அதை பற்றி கொள்வோம், நீங்களும் பற்றி கொள்வீர்கள். ஆகவே தொடர்ந்து அவருடைய புத்தகத்தை சொன்னபடி ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது வாசியுங்கள். பல விடயங்கள், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள் அதிலிருந்து உங்களுக்கு தரப்படும். இது எங்களுடைய பயிற்சி முறை, அதை மேற்கொள்ளுங்கள். இந்த அன்பருடைய கேள்வி அதிலிருந்து தந்தபடியால் அப்படியே எடுத்து கொடுத்தேன். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். இன்று இன்னொரு கேள்வி வந்தது இறுதியில், அதை பற்றி பார்ப்போம். அவருடைய கேள்வி என்னவென்றால், பாபாஜியின் நடனத்திற்கும், அதாவது அவர் சிவ நடனம் ஆடுகின்றார், சாரி, சிவனின் சிவநடனத்துக்கும் பாபாஜியின் தாண்டவத்திற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்ன ஐயா, இரண்டும் ஒன்றா என்பது அவருடைய கேள்வி. அவர் இப்போதுதான் கிரியா யோகத்தில் நுழைந்திருக்கின்றார், சில மாதங்களுக்கு முன் என்றபடியால் அந்த கேள்வி மிகவும் அருமையான கேள்வி. அதை முதலில் மங்கி சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்த்து விடுவோம். இறைவனின் திருநடனம் சிதம்பரத்தில் ஆடுகின்றான் சிவநடனம். அது அவன் ஐந்தொழில் செய்வதை குறிக்கின்றது. ஆகவே அவனுடைய சிவநடனம் என்பது இந்த உலக இயக்கம். அதிலும் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றதென்றால், அந்த இயக்கத்தை கூட அவன் ஒவ்வொரு உயிர்களுக்கும் தனித்தனியாக அவர்களுடைய புருவ மத்தியில் ஆடுகின்றான் என்ற அற்புத கருத்தை சொல்லித் தந்திருக்கின்றது ஞான நூல்கள். ஆகவே அந்த நடனம் அது அவனுக்கென்றே இருக்கும் நடனம். யார் அந்த நிலையை அவனுக்கு கிட்டச் சென்றாலும் ஒருவராலும் அதை அடைய முடியாது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் உண்மையை உள்ளபடி கொடுத்திருக்கின்றது. அதுதான் உண்மை, அதுதான் பெரம்பொருள். ஆனால் பாபாஜியும் அதே முறையில் தன்னுடைய பாபாஜி தாண்டவத்தை ஆடுகின்றார். அது அவருடைய புத்தகத்தில் அவருடைய படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றிய ஒரு குறிப்பு அவருடைய ஒரு பக்கத்தில் தந்திருக்கின்றார். அவர் அந்த அந்த தன்னுடைய தாண்டவத்தை நீலகண்டன் அவர்களுடைய அறையில் ஆடி காட்டுகின்றார். ஒரு நாள் புத்தகம் எழுதி கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்கின்றார், விளக்கை அணை என்று அவர் லைட்டை ஆஃப் பண்ணுகின்றார். பாபாஜி நடனம் ஆடுகின்றார், ஃப்ளாஷிங் ஸ்பீட், வேகமாக. அந்த நடனம் ஆடி முடிந்தவுடன் அந்த காட்சியை கொடுக்கின்றார் நீலகண்டனுக்கு. இது புத்தகத்தில் எழுதியதை அப்படியே ஒப்புவிக்கின்றேன். நீலகண்டன் அது முடிந்ததும் கேட்கின்றார், பாபாஜியே, இந்த தாண்டவத்தின் பொருள் என்ன என்று அவர் கேட்கின்றார். அதற்கு அவர் சொல்லுகின்றார், என் தாண்டவத்தை நீ பார்த்திருப்பாய், நான் என்னுடைய இடது கால் பெருவிரலால் வலது காதின் கீழ் அதை முட்டி காட்டுகின்றேன். என்னுடைய நடனத்தில் அங்குதான் எங்களுடைய உடலில் பிரம்மரந்திரம் இருக்கின்றது, அந்த இடத்தில் என்பதுதான் அதன் பொருள் என்கின்றார். நீலகண்டன் அதற்கு மேலாக, இதை பற்றி மேலதிக விளக்கம் தாருங்கள் ஐயா என்று கேட்கும்போது, தொட நகை என்ற ஒரு சொல்லை மாத்திரம் சொல்லிவிட்டு இருக்க நீலகண்டன் அதற்கு மேலும் அதற்கு விளக்கம் கேட்க அவர், அமைதியாக இரு, இதைவிட வேறொன்றும் கிடைக்காது என்று சொல்கின்றார். இதுதான் பாபாஜி கொடுத்தது அவருடைய நடனத்தை பற்றிய விடயம். ஆனால் இந்த பிரம்ம ரந்திரம் என்னன்றதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம், விரிவாக படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரம்ம ரந்திரம் என்பது சிவசக்தி சேர்ந்த இடம், எங்களுடைய தலைக்கு மேல் 12 அங்குலத்திற்கு மேல் இருக்கும் சிவசக்தி கூடிய இடம்தான் பிரம்மரந்திரம் என்ற சொல்லு, ஆன்மீக சொல் என்று சைவ சித்தாந்தத்தில் அருளாளர்கள் அதை சொல்லியிருக்கின்றார்கள், சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவேதான் நாங்கள் கைகளை மேலே உயர்த்தி கூப்பி சூரிய நமஸ்காரம் செய்தால் என்ன, இறை வணக்கம் செய்தால் என்ன, அதற்குரிய அடிப்படை கருத்தே பிரம்மரந்திரத்தில் இருக்கும் சிவசக்தியை வணங்குகின்றோம் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் அந்த பிரம்மரந்திரம் அண்டத்தில் இருக்கும் பிரம்மரந்திரம் தலைக்கு மேலே 12 அங்குலத்திற்கு மேல் ஒவ்வொரு உடலுக்கும் அது பிண்டத்தில் அங்கு இருக்கின்றதை காட்டுகின்றார் பாபாஜி என்பதுதான் பாபாஜியின் ஒரு வசன விளக்கம் தாண்டவத்தை பற்றியது. அது வலது காலின் கீழே இருக்கின்றது. அதன் பின் அதை பற்றிய கதையே இல்லை அந்த புத்தகத்திலும் சரி, எங்களுடைய குருமார்களிடமிருந்தும் சரி. அதை பற்றி ஒருவருமே பேச முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் சர்வ உண்மை, நாங்கள் பாபாஜியுடன் தொடர்பில் இருந்து எங்களுடைய சாதனையை செய்து கொண்டு வரும்போது அந்தந்த ஆன்மா பாபாஜியிடம் இருந்து அதை கேட்டு அறிய முற்படலாம். விரும்பினால் முயற்சித்து பாருங்கள். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இந்த 2 கேள்விகளும் தான் இன்று வந்தது. அதற்கு முடிந்தளவு பதில் கண்டோம் சைவ சித்தாந்த வகுப்பில். இப்போது இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களுடைய கூடிய கேள்வி பதிலிடக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் சிறப்பாக இன்றைய சத்சங்கத்தில் 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் 2க்கும் சிறப்பாக பதில் கிடைத்தது. அதில் முதலாவது அன்பரின் கேள்விக்கு கூறப்பட்ட பலவிதமான கருத்துக்களை நான் சுருக்கமாக என் மனத்தில் பதிய வைத்த கருத்துக்கள் ஒன்றிரண்டை கூறலாம் என நினைக்கின்றேன். கலியுகம் முடியும் காலம் வந்தவை பற்றி மனத்தில் அமைத்துக் கொண்டேன். எல்லாவற்றுக்கும் காரணம் தெய்வீகம் என்பதையும் அறிந்து கிரியாயோகத்தில் தரப்பட்டமைக்குரிய விளக்கங்கள் பற்றியும் தெளிவு கிடைக்க பெற்றமை, ஆற்றல் அமைதி நிறைவின் முக்கியத்துவம் பற்றியும் புரிந்து கொண்டோம். அடிப்படை உண்மையின் விளக்கம் முக்கியம் என்பதையும் அறிந்தோம். உண்மையை சரியாக அறிய வேண்டும் என்ற கருத்து கவனமாகிய சக்தியே வெற்றியின் ரகசியம் என்பதையும் உணர்ந்தோம். கவனமாகிய சக்தியே வெற்றியின் ரகசியம் என்பதை உணர்ந்தோம். எல்லோரும் வெற்றி பெறுவதற்கு ரகசியங்களை அறிந்து வைத்திருப்பது நல்லதென நினைக்கின்றேன். ஆத்மா அழகை பிரபஞ்சத்தில் உணருங்கள், அதாவது ஓங்காரத்தின் விளக்கத்தை பற்றியும் சிறப்பான கருத்துக்கள் கூறப்பட்டது. ஆன்மாவை உணருங்கள், உண்மையோடு ஐக்கியப்படுங்கள், இதுவே உண்மை வாழ்க்கை. அத்துடன் இன்னும் ரெண்டு மூன்று கருத்துக்கள் நன்றாக மனத்தில் பதிந்தது. ஆன்மீகம் வெளிப்படுவதற்குரிய காரியங்களை செய்யுங்கள். உடல் சார்ந்த கருத்துக்களை விட்டொழியுங்கள். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் என்பதற்கு நாங்கள் வினைப்பயன் தருவதை தடுப்பதற்கு உலகில் ஒன்றுமில்லை என்பதை உணருங்கள். நம் விதியை நாமே உருவாக்குகின்றோம் என்பதை சிந்தியுங்கள். விதியை புரிந்து கொண்டு சரியாக வாழுங்கள். தர்மத்தின் பாதை இருந்தால் பாபாஜியுடன் இருக்கலாம் என்ற உண்மையை உணருங்கள். மகிழ்ச்சி தர்மத்தின் மறுபாலி என்பதில் இது முதலாவது கேள்வியிலிருந்து நாங்கள் சிறிது மனத்தில் பதியக்கூடிய கருத்துக்களாக இருந்தது. அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்வி சிவநடனம் பாபாஜி தாண்டவ நடனத்தை பற்றி. அதற்கும் வரு சுருக்கமான பதில், இறைவனின் சிவநடனம் இந்த உலகின் இயக்கம் அதாவது ஐந்தொழில் இயக்கத்தை பற்றிய விளக்கத்தையும், அதே போல் பாபாஜியின் தாண்டவ நடனம் தாண்டவத்தின் பொருள் அதாவது பிரமதந்திரம் இருக்கும் இடத்தையும் காட்டுவதற்குரியதாகவும், பிரமதந்திரம் சிவசக்தி சேர்ந்த இடம் என்பதும், அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது என்ற பல கருத்துக்களை இதிலிருந்து சுருக்கமாக கூறியதை உள்வாங்கினோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி நன்றி ரவணையா, அது விரைவாக சில விடயங்களை எடுத்து எடுக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம். மற்றவர்கள் அதை தவற விடாமல் இந்த சத்சங்கத்தை அப்படியே கேளுங்கள். அந்த பக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடுகின்றேன். இது எங்கு இருந்தது என்று பக்கம் 140 141 இருக்கின்றது. ஆகவே நேரம் இருப்பவர்கள் அதை மீண்டும் அந்த பக்கங்களை முழுமையாக வாசியுங்கள். அது மிகவும் அற்புதமான விடயம் பாபாஜியால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புத்தகம் முழுக்களுமே அற்புதமான விடயங்கள் தான். ஆனால் இன்று அது கேள்வியாக வந்தபடியால் மீண்டும் மீட்டல் செய்யுங்கள். இது மிகவும் முக்கியமானது என்னென்றால், இது என்னுடைய அனுபவத்தில் இருந்து வந்த சிறு கருத்து. நான் அனுபவசாலி அல்ல, நான் பாபாஜியின் கருவி. இருப்பினும் அவர் அந்த பிரம்மரந்திரம் ஆகிய சிவசக்தி இடத்தை சுட்டி காட்டுவது உடலில், அதனுடைய சாதாரண கருத்து நாங்களே சாதாரண கருத்தை எப்படி எடுத்து இதை வெல்ல வேண்டுமென்றால், இந்த கிரியா யோகா வழி உங்களை நான் அழைத்துச் செல்கின்றேன் இந்த நித்திய சூட்சும உடலுக்கு, அதுதான் இன்றைய கேள்வி. அது அந்த உடலுக்கு அழைத்துச் செல்கின்றேன் என்று கொடுத்திருக்கின்றார் அந்த கேள்வியில். அந்த உடலுக்கு அழைத்துச் சென்று இறுதியில் அவர் எங்களை கொண்டே எங்கே நிலைநிறுத்துகின்றார் என்றால், சிவசக்தி கூடும் இடத்தில். அதுதான் சத்குருவின் உதவி எங்களுக்கு கிடைக்கின்றது பரம்பொருளை அடைவதற்கு. குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்று இறுதியாக சொல்கின்றேன். அதுவும் அதற்குரிய ஒரு அர்த்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர் எங்களை பரம்பொருளின் திருவடிக்குள் அழைத்துச் செல்கின்றார். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். இன்று கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இல்லை, அவருடைய பணி காரணமாக இன்றும் வரவில்லை. ஆகவே நாங்கள் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியின் அருளுடன் உங்களை கூட்டிச் செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி.